வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம் பாகம் 7. பாலம் கட்டும் பணி நிறைவுற்றதும் ராமன் கடல் கடந்து இலங்காபுரிக்கு படைகளை நகர்த்துமாறு கட்டளையிட்டான். படைகள் கடல் கடந்து லங்காபுரியை அடைந்து கரையில் முகாமிட்டன. ராவணன் இரு ஒற்றர்களை அனுப்பி அவ்ராணுவம் பற்றிய தகவல்களை திரட்டினான். அவ்வொற்றர்கள் வானரங்களாக மாறி முகாமில் சுற்றி திரிந்தனர். விபீஷணன் அவர்களை ராட்சதர்கள் என்று அடையாளம் கண்டு தண்டிக்க ஆரம்பித்தான். ராமன் தலையிட்டு அவர்களை விடுவித்து அங்குள்ள வலிமையான மற்றும் ஆக்ரோஷமான இராணுவத்தை பற்றிய செய்தியை ராவணனிடம் கொண்டு செல்லும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தினான். இரண்டு உளவாளிகளும் திரும்பி வந்தபோது அவர்கள் வானரப்படையையும் அதன் பலத்தையும் விபரித்தனர். ஆனால் இது ராவணனின் மனதை மாற்றவில்லை. படைகளை சுற்றி வளைக்க ராவணனின் தளபதிகளுக்கு ஆணை அனுப்பப்பட்டது. ராவணனின் படைகள் போருக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் போது கடைசி முயற்சியாக சீதையை மணந்து கொள்ள ராவணன் தன் தந்திரங்களில் ஒன்றை முயற்சித்தான். சீதையின் கணவன் இறந்துவிட்டதாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்வதுதான் அவளுக்கு இப்போது எஞ்சியிருக்கும் ஒரே வழி என்றும் கூறி ராமனை போன்ற ஒருவனின் துண்டிக்கப்பட்ட தலையை கொண்டு வந்து சீதை முன் வீசினான். முதலில் சீதை நடுநடுங்கி தரையில் விழுந்தாள். அவள் சுயநினைவு திரும்பியதும் தன் கணவனுடன் தானும் சேர விரும்பி ராவணனை தன் தலையையும் துண்டிக்கச் சொன்னாள். அந்த நேரத்தில் ஒரு தூதுவன் வந்து அவனது படைத்தளபதியிடம் இருந்து வந்த ஒரு செய்தியை இரகசியமாக கூறினான். ராவணன் அவசரமாக அங்கிருந்து சென்றான். அவன் அவ்விடத்தை விட்டு அகன்றதும் ராமனைப் போலான தலையும் மறைந்தது. இந்நிகழ்வு ராவணனின் மற்றொரு தந்திரமே இது என்பதை சீதைக்கு வெளிப்படுத்தியது. ராமன் ஸ்வேல மலையை அடைந்துவிட்டான் என்ற செய்தியே ராவணன் சீதையை விட்டுச் செல்ல காரணமாயிருந்தது. ராமனும் மற்றவர்களும் ஸ்வேல மலையின் உச்சிக்குச் சென்றனர். அங்கிருந்து அவர்கள் லங்காபுரி நகரத்தை பார்க்க முடிந்தது. ராவணன் நகரின் நுழைவாயிலுக்கு மேலே நின்றான். அவனை பார்த்த சுக்ரீவன் ராவணன் மேல் பாய்ந்து சண்டையில் இறங்கினான். அவர்கள் நீண்ட நேரம் சண்டையிட்டனர். இறுதியாக ராவணனை சோர்வடையச் செய்த பிறகு சுக்ரீவன் அவனது கிரீடத்தை பறித்து கொண்டு ராமனிடம் திரும்பினான். ராவணனுக்கு சமாதானம் செய்ய ராமன் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பி அங்கதனை தூதுவனாக அனுப்பினான். அரண்மனையில் ராவணன் அங்கதனிடம் அவன் யார் என்று கேட்டான். அதற்கு அங்கதன், நான் குழந்தையாக இருந்தபோது உன்னை ஒருமுறை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் என் தந்தை 8 திசைகளுக்கும் தினசரி பூஜை செய்து கொண்டிருந்த போது ஆர்வத்தின் காரணமாக நீ அவரை பின்தொடர்ந்தாய். உன் தொடர்ச்சியான குறுக்கீடுகளால் கோபமடைந்த என் தந்தை ஒரே அடியில் உன்னை கீழே வீழ்த்தி தனது வாளில் கட்டி வைத்துவிட்டு தனது பூஜைகளை முடித்தார். பின்னர் நீ ஆதரவற்ற நிலையில் அவரது வாலில் கட்டப்பட்டிருப்பதை மறந்து என் தொட்டில் பக்கத்தில் வந்து என்னுடன் விளையாடி கொண்டிருந்தார். என் அழுகையை நிறுத்த அவர் தன் வாலை ஆட்டினார். அப்போதுதான் நீ ஒரு பொம்மை போல அதில் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தார். இதை பார்த்து உன் பரிதாப நிலையைக் கண்டு நான் அழுகையை நிறுத்தினேன். எனது வலிமை மிக்க தந்தையான வாலியை உனக்கு ஞாபகம் இருக்கும் என நம்புகிறேன். அவருடைய சக்தியுடன் நான் இங்கு உன் முன் நிற்கின்றேன். அவருடைய மகன் அங்கதன் நான் என்று கூறினான். இதனால் வெட்கமடைந்த ராவணன், எனது எதிரியுடன் சமாதானம் செய்து கொள்வதற்கு முன் நான் இறந்து விடுவேன் என்று பதிலளித்தான். அனைத்தையும் அமைதியான முறையில் தீர்த்து வைக்குமாறு ராவணனை சமாதானப்படுத்த அங்கதன் தன்னால் இயன்றவரை முயன்றான். ஆனால் ராவணன் வரவிருக்கும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் போருக்குச் செல்வதில் உறுதியாக இருந்தான். அங்கதன் பின்னர் தனது பாதத்தை உறுதியாக தரையில் ஊன்றி ராவணனின் அரசவையில் உள்ள அனைவருக்கும் தனது பாதத்தை நகர்த்துமாறு சவால் விடுத்தான். அவர்களால் அது முடியுமானால் ராமன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்தியா திரும்புவான் என்று சூளுரைத்தான். இந்திரஜித் என்றும் அழைக்கப்படும் ராவணனின் வலிமை மிக்க மகன் மேகநாதன் உட்பட அனைத்து ராட்சத தளபதிகளும் அங்கதனின் பாதத்தை நகர்த்த தங்களால் இயன்றவரை முயன்றனர். ஆனால் எவரும் அதில் வெற்றி பெறவில்லை. தன்னையும் தன் ராஜ்யத்தையும் காப்பாற்றிக் கொள்ள இதுவே அவனுக்கு கடைசி வாய்ப்பு என்று அங்கதன் ராவணனை எச்சரித்தான். ராவணன் அவனை கைது செய்ய உத்தரவிட்டான். ஆனால் அங்கதன் கூரையில் கொதித்து தாவி ராமனிடம் திரும்பி வந்து ராவணன் சமாதானம் செய்ய மறுத்ததை தெரிவித்தான். எனவே தவிர்க்க முடியாது அப்போர் தொடங்கியது. முதல் நாள் போரில் ராவணன் தன் படையை தானே வழி நடத்தினான். போர் கடுமையாக இருந்தது. ஆனால் நாளின் முடிவில் ராவணனின் படை அழிக்கப்பட்டது. ராவணன் தனது தேரோ அல்லது ஆயுதங்களோ இல்லாமல் போர்க்களத்தில் நின்றான். ராமன் ராவணனிடம், தன்னை தற்காத்து கொள்ள ஆயுதம் இல்லாதவனை கொல்வது சரியல்ல. நான் உனக்கு சிந்திக்க நேரம் தருகிறேன். திரும்பி போரை தொடர வேண்டும் என்று உனக்கு இன்னும் தோன்றினால் நாளை மீண்டும் வா என்றான். அவமானம் அடைந்த ராவணன் வீடு திரும்பினான். தோல்விக்கு பிறகும் அவன் தனது காமத்தையும் பேராசையையும் கைவிடவில்லை. மறுநாள் கும்பகர்ணன் 6 மாத உறக்கத்தில் இருந்து இடையில் எழுப்பப்பட்டான். சக்தி குறைந்து விழித்த அவனுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. அவன் சகோதரன் ராவணனை தன்னால் முடிந்தவரை திருத்த முயற்சி செய்தான். ஆனால் அவனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. ராவணன் அவனுக்கு எதிரான மோசமான வார்த்தைகளை கூறிய பின்னும் கும்பகர்ணன் தனது மற்ற சகோதரன் விபீஷணனைப் போலல்லாமல் தனது சகோதரனுக்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் போர் செய்ய முடிவு செய்தான். ஆயினும் கும்பகர்ணன் தான் நீதியின் பக்கம் இல்லை என்பதை அறிந்திருந்தான். அவன் படைகளை திரட்டி 2ஆம் நாள் போருக்கு சென்றான். கும்பகர்ணன் தன்னால் இயன்றவரை போர் செய்தான். ஆனால் அவனுடைய திறமையும் வலிமையும் குறைந்து போயிருந்ததால் ராமனுக்கு எந்த வகையிலும் நிகராக அவன் இருக்கவில்லை. நாள் முடிவில் ராமன் கும்பகர்ணனை கொன்று பூமியில் தனது 2வது பிறவியிலிருந்து வாயில் காப்பாளன் விஜயனை விடுவித்தான். விஜயனுக்கு மீண்டும் வைகுண்டத்தின் வாசலை அடைவதற்கு இன்னும் ஒரு பிறவி மட்டுமே இருந்தது. அடுத்த இரண்டு நாட்களில் இராவணனின் இளைய பிள்ளைகள் போருக்கு சென்று தங்கள் சிறிய தந்தையின் அதே முடிவை எதிர்கொண்டனர். இராவணன் தன் சகோதரன் மற்றும் பிள்ளைகளின் மறைவால் தாங்க முடியாத வேதனையில் ஆழ்ந்தான். தந்தையின் துக்கத்தைக் கண்டு இராவணனின் மூத்த மகனான மேகநாதன் போருக்கு சென்றான். மேகநாதன் தனது நீண்ட தவம் மற்றும் வழிபாட்டின் காரணமாக தான் பெற்ற வரங்களிலிருந்து நிறைய அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் வைத்திருந்தான். பல நாட்கள் வீரத்துடன் போராடினான். அவன் முதலில் எதிரியின் பக்கத்தில் இருந்த அனைவரையும் தனது நாகாஸ்திரத்தால் கட்டி அவர்கள் அனைவரையும் மயக்கமடையச் செய்தான். கருடன் நாகாஸ்திர கட்டுகளை அவிழ்க்க உதவிக்கு வந்தது. பின்னர் மேகநாதன் தனது அம்புகளில் ஒன்றால் லக்ஷ்மணனை காயப்படுத்தினான். அனுமான் பறந்து சென்று அவனை குணப்படுத்துவதற்காக மருத்துவர் சுஷேணனை அழைத்து வந்தார். பின்னர் மேகநாதன் தனது பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அனுமானை தவிர மற்ற அனைவரையும் மூர்ச்சியடையச் செய்தான். அனுமான் அனைவரையும் குணப்படுத்த இமயமலைக்கு பறந்து சென்று சஞ்சீவனி மூலிகை இருந்த மலையை கொண்டு வந்தான். ராமனின் வானரப்படையை தனது அஸ்திரங்களால் தோற்கடிக்க தவறிய மேகநாதன் மேலும் சக்திகளை பெறுவதற்காக ஒரு யாகம் செய்ய ஒரு இரகசிய இடத்திற்கு சென்றான். இதை அறிந்த விபீஷணன் மேகநாதனை கண்டுபிடிக்க ராமனுக்கு உதவினான். லக்ஷ்மணன் அவனுடன் போரிட்டு கடுமையான சண்டைக்கு பிறகு மேகநாதனை கொன்றான். மூத்த மகன் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்ட இராவணன் தன் சுயநினைவை இழந்தான். இத்தனைக்கு பிறகும் இராவணன் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. அவன் உயிருடன் இருந்த அனைத்து அசுரர்களையும் ஒன்று திரட்டி போருக்கு அழைத்துச் சென்றான். முதலில் தன் 20 கைகளால் அம்புகளை எய்து வானரப்படையை நிர்மூலமாக்கிக் கொண்டு மூர்க்கத்துடன் போரிட்டு கொண்டிருந்தான். மந்திரத்தை பயன்படுத்தி வானரப்படையை குழப்ப தன் பிரதிபிம்பங்களை தோற்றுவித்தான். இராவணனை தோற்கடிக்க முடியாது போல் தோன்றியது. ராமன் இராவணனது தலைகளை பலமுறை வெட்டினாலும் ஒரு தலை துண்டிக்கப்பட்டவுடன் மற்றொரு தலை முளைத்து கொண்டது. போர் என்றென்றும் தொடரும் என்று தோன்றிய நிலையில் இராவணனின் உயிர் அவனது தொப்புளில் உள்ளது என்ற இரகசியத்தை விபீஷணன் வெளிப்படுத்தினான். 18 நாள் போரின் முடிவில் ராமன் இராவணனின் தொப்புள், தலை மற்றும் கைகளுக்கு ஒரே நேரத்தில் அம்புகள் எய்து அவனை கொன்றான். இவ்வாறாக ஜெயன் தனது 2வது பிறப்பை பூமியில் முடித்து அவனது சகோதரன் விஜயனை சேர்ந்தான். விபீஷணன் தன் சகோதரனின் மரணத்தால் தாங்க முடியாத துயரத்தில் ஆழ்ந்தான். தன் சகோதரனுக்கான அனைத்து ஈமை கிரியைகளையும் நிறைவேற்றினான். இராவணனின் மனைவி மண்டோதரி இறுதிச் சடங்கு தீயில் தன்னையே தியாகம் செய்தாள். ராமன் விபீஷணனை லங்காபுரியின் அரசனாக முடிசூட்டினான். பின்னர் விபீஷணன் சீதையை அசோக வனத்திலிருந்து விடுவித்தான். ராமனின் வேண்டுகோளின்படி சீதை தீக்குளித்து தனது கற்பை உலகுக்கு நிரூபித்தாள். பின்னர் ராமன் இராவணனையும் அவனது அரக்க சேனையையும் கொன்றதற்காக சேது கடற்கரையில் சிவனை நோக்கி ஒரு பிராயச்சித்தம் செய்தான். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் அனுமான் ஆகியோர் 14 ஆண்டுகால வனவாசம் முடியும் தருவாயில் அயோத்திக்கு தங்கள் பயணத்தை தொடங்கினர். திரும்பும் வழியில் அவர்கள் கிஷ்கிந்தா மற்றும் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினர். ராமனின் சகோதரன் பரதன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ராமனை வரவேற்று உபசரித்தான். தங்கள் அன்புக்குரிய ராமன் திரும்பியதால் அயோத்தி உற்சாகமடைந்தது. வசிஷ்டரும் மற்ற குருமார்களும் ராமரை அயோத்தியின் அரசனாக முடிசூட்டினர். ராமன் அயோத்தியை நீதியான முறையில் ஆட்சி செய்தான். இதுவே ராமராஜ்யம் என்று அழைக்கப்படும் ஒரு பொற்காலம். கடவுளை உளவு பார்த்தல். சத்குரு சுவாமி நிர்மலானந்த சரஸ்வதி. 14 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு ஒரு நாள் முன்பாக ராமன் அயோத்திக்கு திரும்பினான். அவனது சபதம் முடியும் வரை அவன் அயோத்திக்குள் நுழைய மறுத்துவிட்டான். எனவே அவனும் அவனது குழுவினரும் நகரத்தின் எல்லைக்கு வெளியே முகாமிட்டனர். நாரத முனிவர் மற்றும் பலர் மத்தியில் அந்த மங்களகரமான நிகழ்வுகளுக்காக வந்தார். அவ்வுன்னத நாளுக்காக காத்திருக்கையில் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு நாரதர், ராமன் யாரை வணங்குகிறான்? நான் அங்கு சென்றால் கண்டுகொள்ளலாம் என்று நினைத்தார். இருண்ட முகாமின் வழியாக அமைதியாக சென்ற நாரதர் ராமனின் கூடாரத்திற்கு வெளியே ஒளிந்து நின்றார். அவர் ஒரு சுடரின் ஒளிரும் ஒளியை கண்டார். மென்மையான மந்திர ஜபமும் மணியோசையும் கேட்டது. அவர் ஒரு பிளவு வழியாக எட்டி பார்த்தார். ராமர் சிவனை வழிபடுகிறார். எனவே சிவனே உயர்ந்த கடவுளாக இருக்க வேண்டும் என்று நாரதர் நினைத்தார். பின்னர் அனுமானாக அவதாரம் எடுத்து சிவனும் அந்த முகாமிலேயே இருக்கிறார் என்று நாரதருக்கு நினைவு வந்தது. மெதுவாக நாரதர் அனுமானின் கூடாரத்தை நெருங்கினார். மீண்டும் அவர் ஒளிரும் ஒளியை கண்டார். அத்துடன் மென்மையான மந்திர ஜபத்தை கேட்டார். மீண்டும் பிளவு வழியாக எட்டி பார்த்த நாரதர் ராமனாக அவதாரம் எடுத்த விஷ்ணுவை அனுமான் வணங்குவதைக் கண்டார். இதனால் பெரும் பக்தரான நாரதர் குழப்பமடைந்தார். உயர்ந்த கடவுள் யார்? விஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்து சிவனை வழிபடுகிறார். ஆனால் சிவன் அனுமனாக அவதாரம் எடுத்து ராமனை வழிபடுகிறார். எல்லாவற்றிலும் மிகப்பெரிய மர்மத்தில் இதற்கு பதிலை காணலாம். எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒன்று மட்டுமே உள்ளது. அந்த ஒன்று உங்கள் உள்ளே காணப்படுகிறது. தொடரும். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்வரூபா ஸ்வாஸ்வா பவ. நமோ நமஹா.